அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் திங்கள் 19 செவ்வாய்க்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் இலங்கையின் கடல் உணவுப் பொருட்களுக்கான இறக்குமதி தடையை ஐரோப்பிய ஒன்றியம் நீக்க உள்ளதாக வெளியான செய்தியை இலங்கை அரசு மறுத்துள்ளது பற்றிய செய்தி. தமிழ் மாநில காங்கிரசின் வேட்பாளர் பட்டியல் வெளியானது குறித்த செய்தி.
இப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது மக்கள் உணர்வுக்கும் தொண்டர்கள் எண்ணத்திற்கும் எதிரான.
சோப்பு வகைகளை சோதனை செய்ய விலங்குகளை பயன்படுத்தக் கூடாது என கூறி இந்திய அரசு அனுப்பிய சுற்றறிக்கை பற்றிய தகவல்கள்.
கேஸ் ஏதாவது இருந்தா இந்த அனிமல் மேல் டெஸ்ட் பண்ணிருக்கோம், அந்த அனிமல் மேல டெஸ்ட் பண்ணிருக்கோம், அட்வர்ஸ் ரியாக்ஷன் ஒன்னும் இருக்கல, சோ அதனால நீங்க எங்களை போய் தப்பு கண்டுபிடிக்காதுன்னு சொல்றதுக்கோசரம் கோர்ட்ல இது ஸ்டார்ட் ஆச்சு
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ஸ் பீட்டர்.
ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் 28 கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் 300 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். சக்தி வாய்ந்த இந்த தாக்குதல் கார்குண்டு ஒன்றின் மூலம் நடத்தப்பட்டுள்ளது. இதன் பின்னர் நகரின் மையப்பகுதியில் உள்ள அரசு அலுவலகம் ஒன்றினுள் துப்பாக்கிதாரிகள் நுழைந்துள்ளனர்.
மொசாம்பிக் அரசாங்கம் $1 பில்லியன் அதிகமான கடன்களை வெளிப்படுத்த தவறியுள்ளதை கண்டுபிடித்துள்ள சர்வதேச நாணய நிதியம் அந்த நாட்டிற்கான நிதி உதவிகளை இடைநிறுத்தியுள்ளது. ஏனைய கொடையாளிகளும் தமது உதவிகளை நிறுத்திக் கொள்ளக்கூடும் என சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மொசாம்பிக்கின் பட்ஜெட் கால்வாசி நிதி வெளிநாட்டு கொடைகளில் தங்கியிருப்பதால் இது அந்த நாட்டின் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவுள்ளது. நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பு குறைவடைந்து நாணய மதிப்பு வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் அந்த நாடு ஏற்கனவே பொருளாதார பிரச்சினைகளையும் எதிர்கொண்டுள்ளது.
ஈரான் தலைநகர் தெஹ்ரான் வீதிகளில் மக்களின் பழக்க வழக்கங்களை கண்காணிக்கவென 7000 போலீசார் மாறுவிடத்தில் கடமையில் நிறுத்தப்பட்டுள்ளது வெளிவந்ததை அடுத்து அது தொடர்பில் ஈரானில் உள்ள சமூக வலைதளங்கள் மற்றும் பல பத்திரிகைகளும் கவலை வெளியிட்டுள்ளன. புதிய படை பற்றிய அறிவிப்பை ஈரான் தலைநகரின் போலீஸ் தலைமை அதிகாரி திங்கட்கிழமை விடுத்திருந்தார். கார்களில் பயணிக்கும்போது பெண்கள் தங்களது முக்காடுகளை அணிந்திருக்கிறார்களா என்பதை கண்காணிப்பது அந்த போலீஸ் படையினரின் முக்கிய கடமைகளில் ஒன்று என அவர் மேலும் தெரிவித்தார்.
சீனாவில் அரச ரகசிய ஆவணங்களை வெளிநாட்டு உளவுத்துறையினருக்கு விற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கணனி நிபுணர் ஒருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. ஆங் யூ என்ற இவர் தென்சீனாவின் சிச்சுவான் பிராந்தியத்தில் உள்ள அரசின் சிறப்பு தொடர்பு துறையின் ஆய்வு நிறுவனத்தில் பணியாற்றியவர் என்று அந்த ஊடகம் கூறியுள்ளது. இவர் 2011 கைது செய்யப்படுவதற்கு முன்பு வரை 150,000 ரகசிய ஆவணங்களை பெயர் குறிப்பிடாத வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளுக்கு விற்றதாக கூறப்படுகிறது. அவருக்கான மரண தண்டனை ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை.
பில்லி சூனிய செயல்பாடுகளில் ஈடுபட்டனர் எனும் குற்றச்சாட்டின் பேரில் அந்த குடும்பத்தினர் தங்கியிருந்த வீட்டை ஒரு கும்பல் தீயிட்டுக் கொளுத்தியது தொடர்பில் 10 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இந்தியாவின் கிழக்கு மாநிலமான ஜார்க்கண்டில் கடந்த ஞாயிறன்று நடைபெற்றது. இதன் காரணமாக அந்த குடும்பத்தின் தலைவர் கோவர்தன பகத் உட்பட 3 தீயில் கருகி உயிரிழந்தனர்.
எகிப்தில் சாலையோர வியாபாரி ஒருவர் போலீஸ் காவலர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தலைநகர் கைரோவில் 100 ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். இந்த வியாபாரி தேநீர் விலையை கூறியதை அடுத்து அந்த போலீஸ் காவலர் அவரை சுட்டுக் கொலை செய்தார் என சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர்.
இன்றைய செய்தி அறிக்கையில் சில இலங்கை குறிப்புகள். முதலில் இலங்கையின் கடல் உணவுப் பொருட்களுக்கான இறக்குமதி தடையை ஐரோப்பிய ஒன்றியம் வரும் 21 முதல் நீக்கவிருப்பதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை இலங்கை அரசு மறுத்திருக்கிறது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் சார்ஸ் பீட்டர்.
இலங்கையின் கடல் உணவுப் பொருட்கள் மீதான இறக்குமதி தடையை ஐரோப்பிய ஒன்றியம் நீக்குகிறது என்று இன்று வெளியான ஊடக செய்திகளை மறுத்துள்ள மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தனது அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பில் ஏற்பட்ட தவறான புரிதல் காரணமாக அப்படியான செய்தி ஊடகங்களில் வெளியாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடல் உணவுப் பொருட்கள் இறக்குமதிக்கான தடையை ஐரோப்பிய ஒன்றியம் வரும் 21 முதல் நீக்க உள்ளது என்று கூறும் ஒரு செய்தி அறிக்கையை இன்றைய தினம் முன்னதாக மீன்பிடித்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்த நிலையில் சற்று நேரத்தின் பின்னர் அந்த செய்தியை மறுத்து மீளவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அமைச்சகத்தின் இந்த மாறுபட்ட தகவல்கள் தொடர்பில் மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் கேட்டபோதே அவர் இவ்வாறு கூறினார்.
නෑ ඇත්තටම 23 දා මාධ්‍ය සාකච්ඡාවක් තියෙන බවට තමයි මේ දැනුම් දුන්නේ. කියන්නේ මේ තෙන්දි මේ
ඉල්ලයි 21 දෙකදී இது தொடர்பான ஊடகவியலாளர் மாநாடு நடத்தப்படும் என்பது தொடர்பில் நாங்கள் அறிக்கை வெளியிட்டோம். அப்போது இதை நீக்குவது தொடர்பிலும் பேசப்படும் என்றுதான் நாங்கள் அறிக்கையில் கூற முற்பட்டோம். எனவே அமைச்சகத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையை விளங்கிக் கொள்வதில் சிறு தவறு ஏற்பட்டுள்ளது. எனவே ஐரோப்பிய நாடுகளுக்கான மீன் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட தடை 21 தேதி முதல் நீக்கப்படும் என்று வெளியான செய்தி ஒரு தவறான புரிதலால் வெளியான செய்தி என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்
என்று கூறிய அமைச்சர், எப்படியாயினும் ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து இலங்கைக்கு சாதகமான பதில் விரைவில் கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
தகனம் இவக்கிரிம சம்பந்தவ அப்பி அமாத்தியாசே விதியத கிரியாத்மக்களுக்கு சீருதேவம் செல்லத்தியனம்.
மீன்பிடி துறைக்கு பொறுப்பான அமைச்சு என்ற வகையில் இந்த தடையை நீக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம். இந்த தடையினால் 100 மில்லியன் டாலர் நட்டத்தை இலங்கை எதிர்கொண்டுள்ளது. தடை நீக்கப்பட்டாலும் அந்த நட்டத்தை உடனடியாக ஈடு செய்வது கடினமாக இருக்கும். ஏனென்றால் ஐரோப்பிய சந்தையில் இலங்கைக்கான இடத்தை வேறு நாடுகள் கைப்பற்றிவிட்டன. எனினும் காலப்போக்கில் அந்த இடத்தை நாங்கள் மீள கைப்பற்ற முடியும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம்
என்றார் மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர. மனித உரிமை மீறல்கள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி நடைமுறைகள் ஆகியவற்றின் காரணமாக 2014 அக்டோபர் மாதம் முதல் இலங்கையின் கடலுணவுப் பொருட்கள் இறக்குமதிக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
வவுனியா மாவட்டத்திலிருந்து 10-11 வருடங்களுக்கு முன்னர் காணாமல் போனதாக கூறப்படும் 3 இளைஞர்கள் மாலத்தீவு சிறையிலிருந்து கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே 11 வருடங்களுக்கு முன்னர் காணாமல் போனதாக கூறப்படும் 3 இளைஞர்கள் மாலைதீவு சிறைச்சாலையிலிருந்து கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இவர்களை சென்று பார்வையிட்டு திரும்பியுள்ள உறவினர்களில் ஒருவராகிய கௌரி ராஜா கவிதா அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
சிறையில் இருக்கிறது எங்களோட தம்பி. அவர் வந்து 2005 10-18 காணாமல் போனது. அதுக்கு பிறகு ஒரு 5-6 வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு தொடர்புமே இல்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்னென்று எங்களுக்கு ஒரு தொடர்புமே இல்லாமல் இருந்தது. பிறகு 2011 எங்களுக்கு தம்பி ஒரு நம்பர் மூலமாக ஃபோன் எடுத்து தான் தான் மாநிலத்துக்கு சிறைச்சாலையில் இருக்கிறதாகவும் தன்னை எப்படியாவது கதைச்சி இங்கே எடுக்கும்படி எங்களுக்கு ஃபோனில் கதைச்சது. இந்த 2016 4-10 மாலைத்தீவு சிறைச்சாலையில இருந்து இலங்கைக்கு கொண்டு வர போறாங்கன்னு எனக்கு கொண்டு வர ஒரு 5 நாளுக்கு முதல் எனக்கு சொன்னவர். வெளிக்கடையில வச்சிருக்கிறதாகத்தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது. கொழும்பு வெளிக்கடை சிறைச்சாலையில நாங்க போய் பார்த்தோம். நேற்று போய் பார்க்க எங்கட தம்பி சொன்னவர், அக்கா எங்களை கொண்டு வந்த உடனே ரிலீஸ் ஆயிரண்டுதான் கொண்டு வந்தது. கொண்டு வந்து இந்த அண்டைக்கு 8 நாள் ஆயிட்டு ஒன்றுமே கதைக்கேம் இல்லை. அதை பத்தி ஒன்றுமே கேட்கல. எங்களுக்கு என்ன முடிவுன்னு தெரியாது. எப்படியாவது எங்களை வெளியே என்றார்
கவிதா அவர்கள்.
மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்புகள். தமிழகத்தில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தனது வேட்பாளர்கள் பட்டியலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திகளுடன் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன்.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் பெயரை அக்கட்சி தலைவர் ஜி கே வாசன் இன்று அறிவித்தார். மக்கள் நலக்கூட்டணி, தேமுதிக ஆகியவற்றுடன் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 26 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இன்று ஜி கே வாசன் வெளியிட்டிருக்கும் பட்டியலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி ஞானசேகரன், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரான ஜான் ஜேக்கப் உள்ளிட்டவர்கள் இடம்பெற்றுள்ளனர். கட்சித் தலைவர் ஜி கே வாசன், மூத்த தலைவரான பி எஸ் ஞானதேசிகன் ஆகியோர் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. இதற்கிடையில் மயிலாப்பூர் தொகுதியில் அக்கட்சியின் சார்பில் ஏ எஸ் முனைவர் பாட்சா என்பவர் அறிவிக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து அக்கட்சியைச் சேர்ந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிபிசி தமிழோசியிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் சத்யா, இந்த வேட்பாளர் பட்டியல் தொண்டர்களின் உணர்வுக்கு எதிரானது என்று கூறினார்.
வேட்பாளர் பட்டியலே மக்கள் உணர்வுகளுக்கும் தொண்டர்களுடைய எண்ணத்திற்கும் மாறான ஒரு எனக்கு வேட்பாளர் பட்டியல். இவர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் போகும் போது என்ன சொன்னாருன்னா, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில கோட்டா சிஸ்டம்ல வாங்கிட்டு வந்துடுறாங்க, இங்க தொண்டர்கள் உணர்வுக்கு மதிவளிப்பதில்லை, அதே போல பொதுமக்களுடைய கருத்து மக்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது இல்ல, திணிக்கிறாங்க கொண்டு வந்து வேட்பாளர்களை சொல்லி, தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படி இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையை விட்டு லட்சம் லட்சம் எனக்கு இளைஞர்கள் வந்து சேர்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு இப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது முழுக்க முழுக்க மக்கள் உணர்வுக்கும் தொண்டர்கள் எண்ணத்திற்கும் எதிரான.
இதற்கிடையில் பாட்டாளி மக்கள் கட்சி 5 பேரை கொண்ட தனது இறுதி வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியிட்டது. மேலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிடும் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ராமமூர்த்தி என்பவருக்கு பதிலாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் க. பாலு போட்டியிடுவார் என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கும் வட மாவட்டங்களில் இனி விஜயகாந்த் வெற்றி பெற முடியாது என ஊடகங்களிடம் பேசிய பாலு கூறினார்.
நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோட்டையில் வெற்றி பெற்றேன் என்று சொன்ன விஜயகாந்தை தோற்கடிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து தரப்பு தொண்டர்களும் அது ஒரு ஏக்கத்தோடு இருந்தார்கள். அது இப்பொழுது இந்த தேர்தலில் நிறைவேறப் போகிறது.
திமுகவில் மேலும் ஒரு தொகுதியில் வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொகுதிக்கு முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த தங்க ஆனந்தன் என்பவருக்கு பதிலாக கோவிந்தசாமி என்பவர் போட்டியிடுவார் என திமுக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
செய்தியை வழங்கியவர் முரளிதரன். குளியல் மற்றும் சலவை பயன்பாட்டுக்காக தயாரிக்கப்படும் சோப்பு வகைகளை சோதனை செய்ய விலங்குகளை பயன்படுத்தக்கூடாது என்று கூறி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகம் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
குளியல் மற்றும் சலவை பயன்பாட்டுக்காக தயாரிக்கப்படும் சோப்பு வகைகளை சோதனை செய்ய விலங்குகளை பயன்படுத்தக்கூடாது என கூறி மத்திய சுற்றுச்சூழல் வன மற்றும் பருவமாற்ற அமைச்சகம் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. சோப்பு தயாரிப்பில் ஈடுபடும் நிறுவனங்கள் மற்றும் அவை சார்ந்த அமைப்புகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள அந்த சுற்றறிக்கை குறித்தான தகவலை விலங்குகள் நலனுக்காக இயங்கி வரும் பீட்டா எனும் அமைப்பு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் விலங்குகளை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என போராட வேண்டிய சூழல் ஏன் உருவாகியது என அகில இந்திய விலங்குகள் நல வாரிய துணைத் தலைவர் சென்னி கிருஷ்ணாவிடம் கேள்வி எழுப்பிய போது,
ஷாம்பூஸ் அண்ட் லிக்விட் டிடர்ஜென்ட்ஸ் மின்னெல்லாம் ராபிட்டோட கண்ணில் அது டிராப் பண்ணி அது டெஸ்ட் பண்ணுவாங்க. முயலுக்கு டியர் கிளான்ஸ் இல்லை, அதுக்கு டியர் டிராப்ஸ் வராது. ஸோ அது டிராப் கண்ணில் போட்டால் அது அப்படியே வாஷ் அவுட் ஆகாம கண்ணிலேயே இருக்கும். அது குருடாது வரைக்கும் அது போட்டுட்டு இருப்பா. பியூர்லி லா சூட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்கோசரம் இவங்க எல்லாரும் இது போல பண்ணிட்டு இருக்கா. ஸோ அது கேஸ் ஏதாவது இருந்தா இந்த அனிமல் மேல் டெஸ்ட் பண்ணிருக்கோம், அந்த அனிமல் மேல டெஸ்ட் பண்ணிருக்கோம், அட்வர்ஸ் ரியாக்ஷன் ஒன்றும் இருக்கல. ஸோ அதனால நீங்க எங்களை போய் தப்பு கண்டுபிடிக்காதுன்னு சொல்றதுக்கோசரம் கோர்ட்ல இது ஸ்டார்ட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், சிரிஞ்சுக்கு நீடில் பண்றாங்களே, அது ஒரு ஒரு பேட்ச்ல அனிமல்ல குத்தி 50 times, 60 times குத்தி அது எப்படி என்ன ஆகுது அந்த எஜுக்குன்னு பாக்குறதுக்கோசரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது அது மாத்துறதுக்கு இந்தியன் பார்மகோபியாக்கு போய் அது மாத்துவேன் இருக்கு. அதுவும் டோட்டலி அன்நெசசரி டெஸ்ட்.
மக்கள் நலனுக்காக தானே இது போன்ற பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுறதா சொல்லப்படுது.
தி ஹியூமன் பீயிங்ஸ் இதுல பெனிஃபிட்டே ஆறது இல்ல. எங்களுக்கு மனுஷாலும் முக்கியம், அனிமல்ஸும் முக்கியம்
என்றார் அகில இந்திய விலங்குகள் நல வாரியத்தின் துணைத் தலைவர் சென்னி கிருஷ்ணா. அதே சமயம் இந்த விவகாரம் தொடர்பாக சோப்பு தயாரிப்பு நிறுவனங்களின் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் பேசிய போது, இந்திய நிறுவனங்களில் சோதனைக்காக மிருகங்களை உட்படுத்துவது என்பது மிகவும் குறைவு என்றும், அதனால் இதுபோன்ற கட்டுப்பாடுகளால் அவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது எனவும் குறிப்பிட்டனர்.
செய்தியை வழங்கியவர் ஜெயக்குமார். இனி ஒரு அறிவியல் செய்தி. வியாழன் கிரகத்தின் துணைக்கோளான யூரோப்பாவை ஆராய சிறந்த வழி எது என்பது குறித்து ஆராய ஐரோப்பிய விஞ்ஞானிகள் கூடுகின்றனர். இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
வியாழன் கிரகத்தின் துணைக்கோளை ஆராய்வதற்கு சிறந்த வழியை பரிசீலிக்க ஐரோப்பிய விஞ்ஞானிகள் இந்த வாரம் கூடுகின்றார்கள். ஏற்கனவே 2020 வாக்கில் அமெரிக்கா இது தொடர்பில் எடுத்துள்ள முயற்சிகளுக்கு இவர்களது எண்ணங்களும் கருத்துக்களும் கூடுதல் உதவியாக அமையக்கூடும். தொலைதூர உணர்வு கருவிகளை பயன்படுத்துவது தொடக்கம், உறைபனி படர்ந்துள்ள அதன் மேல்பரப்பை ஊடுருவி உள்ளே சென்று ஆராய்வது வரை பல ஆலோசனைகளை இவர்கள் விவாதிப்பார்கள். இதில் எந்த கருத்து அல்லது ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதற்கு முதலில் ஐரோப்பிய விண்வெளி அமைப்பின் ஒப்புதல் கிடைக்க வேண்டும். செலவு அதிகம் இல்லாத வகையில் கோள் அறிவியல் சார்ந்தராததாக மட்டுமன்றி தேர்வு செய்யப்படும் எண்ணமானது விண்ணை பரந்துபட்ட அளவில் ஆய்வு செய்யும் வகையில் இருக்க வேண்டும் என்பதை பாரிஸை தலைமையகமாக கொண்டுள்ள ஐரோப்பிய விண்வெளி அமைப்பின் சிந்தனையாக உள்ளது. அதேபோல தமது முன்னெடுப்புகளில் அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசாவும் பங்கு பெற வேண்டும் எனவும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது. எதிர்வரும் 2022 விண்ணில் ஏவப்படும் இந்த செயற்கைக்கோள் வியாழனின் அந்த துணைக்கோளை பல முறை வலம் வந்து ஆய்வுகளை நடத்தும் விதத்தில் செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளது. அதேவேளை வியாழன் கிரகத்தை அந்த துணைக்கோளின் மீது இறங்கும் விண்கலன் ஒன்றை நாசா அனுப்பும் சாத்தியக்கூறுகளும் அதே காலகட்டத்தில் உள்ளன. இந்த திட்டம் 2022 அல்லது அதற்கு பிறகோ எடுக்கப்படும் முயற்சியிலோ இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது.
செய்தியை வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.